करस्ते हेमाद्रौ गिरिश निकटस्ते धनपदौ गृहस्थे स्वर्भोजामरसुरभे चिन्तामणिगणे शिरस्थे सीतांसौ शरणयुगलस्थे किल शुभे कमर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः सारूप्यं तव पूजने शिव महादेवेति सङ्कीर्तने सामीप्यं शिव भक्तिधुर्य जनका साङ्गत्य सम्भाषणे सालोक्यं चराचरात्मकदुनुध्याने भवानी पते सायुज्यं मम सिद्धमन्त्र भवति स्वामिन् कृतार्थोऽस्म्यहम् त्वत्पादम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रज विभचता त्वामेव यते विभो वीक्षं मे ऋषचाक्षुषीं सकरुणां दिव्यै स्थिरं प्रार्थिताम् शम्भो लोकदुरो मदीय मनसः सौख्योपदेशं कुरु
परमेश्वरुडय ஆனந்த வடிவத்தையும் பரமேஸ்வர பக்தி பொருத்தமாக இருக்கக்கூடியதாக சிவானந்த லஹரி கிரந்தம் பகவத்பாதான் பண்ணின பிரகரணங்கள்ல உயர்ந்ததான ஒரு பிரகரணம். அதுல பரமேஸ்வரனை பத்தி சொல்லிக்கொண்டு பரமேஸ்வரனுக்கு நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ற. இன்னது கொடுக்கலாம்னு தெரியல பகவானுக்கு. நம்ம என்ன கொடுக்கலாம்னா சாதாரணமாக எதை கொடுக்க முடியும், அவர்கிட்ட இல்லாத நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட இல்லாதுங்கிறத ஒன்றும் இல்லையே, நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு யோசனை பண்ணி கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். என்னன்னார், அப்ராணோ சமனா சுப்ரோ அக்ஷரத்பர தப்பரா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. தேவதைகளுக்கு பிராணம் மனசும் கிடையாது, அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிற அவருக்கு. ஆகையால் என்கிட்ட மனசு சிரமப்படுத்தின் இருக்கு, என்கிட்ட பிராணனை கொடுக்கலாம்னு சொல்லலாம், கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், என் மனசை கொடுக்கறேங்கிற இந்த மனசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஆகையால் அந்த மனசுனால நீங்க எனக்கு க்ஷேமத்தை கொடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிற. இதை போன வாரம் பார்த்தோம், இன்னொரு தரம் பார்ப்போம். கரத்தே ஹே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே கணபதௌ. நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுன்னா அவளத்துல என்ன இருக்கணும், அவளத்துல அது இல்லாம இருந்து அதை நம்ம கொடுத்தோம்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப பரமேஸ்வரத்துல என்ன கொடுக்கலாம், நம்ம பரமேஸ்வரனுக்கு எதை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட என்ன, கரத்தே ஹே மாத்ரௌ, அவர் கையில எப்பவுமே மேரு பர்வத்தத்தை வச்சுட்டு இருக்கிறார். எதற்காக, திரிபுர சம்ஹாரம் பண்ற காலத்துல முப்புறங்களை எரிக்கும் காலத்தில் இந்த மேரு பர்வத்தம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லு ஏது அம்பு ஏதுன்னு யோஜனை பண்ணினார். எல்லா தேவதைகளும் பரமேஸ்வரனுக்கு சகாயம் பண்றதுக்கு சித்தம் ஆயிடுச்சு. ஏன்னா லோகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் துன்பம், திரிபுராசுரால் மூலகத்துக்கும் துன்பம் ஏற்பட்டது. அப்ப அந்த துன்பம் ஏற்படும் பொழுது அவளுடைய துன்பம் போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணினா, எல்லோரும் சகாயம் பண்ணி நான் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினா. அப்ப பரமேஸ்வரன் யுத்தத்துக்கு கிளம்புறார். யுத்தத்துக்கு கிளம்பொழுது அவருக்கு வில்லு அம்பு வகைகளை இருந்தா தானே யுத்தம் பண்ண முடியும். ஆகையால் என்ன பண்றதுன்னார், சாட்சாத் மகாவிஷ்ணு திருமாலே நான் வில்லா மாறிபடுறேன்ட்டார். அப்ப அம்பா மாறிட்டேன்ட்டார். அப்ப வில்லு யாரா இருக்க முடியும் அப்படின்னா, மேரு பர்வத்தம் நான் வில்லா இருக்கேங்கிறது. இப்ப என்ன சொன்னார், அவர் கையில என்ன வச்சு எதை பிடிச்சுட்டு இருக்கார், மேரு பருவத்தை பிடிச்சுட்டு இருக்கார். மேரு பருவத்தம் முழுக்க தங்கம். நம்ம மாதிரி ஏதோ கொஞ்சமா கொஞ்சமா ஒரு 4 சவரம் வாங்குறோம், 5 சவரம், இந்த கதையெல்லாம் கிடையாதுன்னு, மலை முழுக்க தங்கம்னு. அப்படிப்பட்டதான தங்க மலையில மலையே கையில வச்சுட்டு இருக்கார். அவருக்கு என்ன கொடுக்க போறாரு நீங்க, கரஸ்தே ஹே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ. அதோட மட்டும் இல்ல, குபேரன் இருக்க, அந்த குபேரன் எப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் அவருக்கு சேர்ந்தது. அவ்வளவு பணக்காரர், நவநிதிகளை வச்சுட்டு இருக்கார். அந்த நிதிகள்லாம் உன்னை எடுத்துன்னா மறுபடியும் ஃபுல் ஆயிடுறது, அப்படி நிதிகள்லாம் வச்சுட்டு இருக்கார். அவர் இவருக்கு ஃப்ரெண்டா, பிரெண்டு நெஞ்சும் அமெரிக்கால இருக்கா கிராமம் கிடையாதுன்னு இவரை பக்கிறது ஆராதித்து கொண்டே இருக்கார். எப்பொழுது இவர் கண்ணு ஆட்டினார்னா அது கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்படி ஒரு ஃப்ரெண்டு. நிகடஸ்தே தனபதௌ, அது மட்டும் இல்லாமல் எல்லாமும் இருக்கு சார், அண்ணன் என்ன பண்றதுன்னு பக்கத்துல இல்ல, இப்படி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இருந்தா போல இருந்த கல்யாணத்துக்கு வாங்கும் சொன்னா ஒரு நகையும் ஆத்துல இல்ல, கொண்டு போய் பேங்க்ல அக்களை திறந்து வரணும், அது எங்கேயோ இருக்கு. இப்படி எல்லாம் ப்ராப்ளம் அனுபவிக்கிறாரோ இல்லையா? இவருக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சுவாமின்னர், வீட்டிலேயே இல்லாம இருக்கான். என்ன இருக்கு? கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தாமணி கணே, வீட்டிலேயே காமதேனும் கல்பவருஷம் எல்லாம் இருக்கு. எப்ப எது வேணாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கக்கூடியதான காமதேனு கல்பதேவங்க கல்பவருஷங்கள்லாம் வீட்டுல இருக்கு. எது வேணும் நினைச்சா அது கரெக்டா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சிந்தாமணி இருக்கு. இது எங்க வச்சிருக்கோம் தெரியலையே, மறந்து போயிடுது அப்படின்னு சிந்தாமணியை கேட்டா கரெக்டா இங்க இருக்குன்னு சொல்றோம். வேற என்ன கவலை சார் உங்களுக்கு? லோகத்துல பாருங்க, எது வேணும்னு சொன்னாலும் அது எங்க இருக்கோ கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான காமதேனு இருக்கு, கல்பவருஷம் இருக்கு. எதாவது நமக்கு வேணும்னா அதை சொல்லக்கூடியதான சிந்திச்சமான பதார்த்தங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியதான சிந்தாமணி இருக்கு. இது எங்கேயோ இருக்குன்னு சொல்லாதீங்க, உங்க வீட்டிலேயே இருக்கு, எங்க பரமேஸ்வரனுடைய வீட்டிலேயே இருக்கு. பணம் ஏதாவது வேணும்னா தனபதி பக்கத்துல இருக்க, அவர்கிட்ட கூட போக்க வேண்டாம், கையிலேயே தங்க மேல இருக்கு பாருங்க. கரஸ்தே ஹே மாத்ரௌ கனிகடஸ்தே கிரிகனிகடஸ்தே தனபதௌ கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சௌ. நிறைய காசு இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா என்ன, மனசுல மட்டும் நிம்மதி இருக்காது. எப்பொழுதுமே உள்ள கொதிச்சுண்டே இருக்கும். அப்படி கொதிக்கிறது ஒண்ணும் இல்லாம அவருக்கு சாந்தமா இருக்கிற நிலை காட்டுறதான் கரை. கிரஸ்தே சிரஸ்தே சீதாம்சௌ சரண யுகரஸ்தே அகில சுபே, அதோட உலகத்துல இருக்கக்கூடிய நான் எல்லா மங்களமும் அவர்கிட்ட இருக்க, அவர் கால் கிட்ட இருக்கான், சர்வதா சர்வ காலமும் அவரை போற்றிக் கொண்டே இருக்க. அப்படி இருக்கும்பொழுது கமர்த்தம் தாஸ்யேகம், நான் என்ன கொடுப்புக்க போறேன் உங்களுக்கு, எதை கொடுத்தால் உங்களுக்கு சந்தோஷம்? நம்மத்திலேயே நிறைய இருக்கிறது, திருப்பியும் கொடுத்தா சந்தோஷம் வராது. அப்ப அவருக்கு எதை கொடுத்தா கொடுத்தா அவரை சந்தோஷப்படுத்தலாம்னர். பவது பவதர்த்தம் மம மனஹா. அதோட மட்டுமல்ல, எதை நீங்க சொன்னீளோ எல்லாம் அவரது, உலகம் முழுக்க அவரது. ஏதோ பாயிமா நிபூதா நிஜாயந்தே, அவர்னா படைச்சார், படைச்சதான சகல பதார்த்தத்தையும் அவருக்கே கொடுத்து அதுலலாம் அவங்க ஒண்ணும் இல்லை. ஆகையால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் படைக்கப்படா அவரால் படைக்கப்படாத நான் பொருளை கொடுத்தா சந்தோஷம். அவர் இந்த சரீரத்தை படைச்சிருக்கார், இந்த மனசு நம்ம கர்மாவனால வர வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் என்னுடைய மனசுங்கிற இந்த மனசுல எத்தனையோ விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கேன். பல பிறவிகள்ல என்னென்னமோ கர்மாக்களை பண்ணி எத்தனையோ வாசனைகளை சேர்த்து வச்சு எத்தனையோ நான் பண்ணியிருக்கேனப்பா. ஆகையால் இது வேண்டாமே, இது எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுத்தவேங்கிறாரு. பவது பவதர்த்தம் மம மனஹா. இந்த மனசானது அவருக்கு கொடுத்துட்டோம்னா என்ன ஆச்சுன்னா, நமக்கு மனசு இல்லாததான் நிலை தூக்கம். தூக்க நிலையில நம்ம எப்படி இருக்கோம், ஆனந்தமா இருக்கோம் அல்லவா உறங்கும் பொழுது? அது மாதிரி முழிச்சுட்டு இருந்தானே, அது பண்ணணும் இது பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணும், சொப்னத்துல என்னென்னமோ ஞாபகம் வருது, அது பண்றதா இது பண்றதா தெரியல. ஆகையால் அந்த ரெண்டு நிலையும் இல்லாதான ஒரு ஆனந்தமான ஒரு நிலை இருக்க வச்சா தூங்குறதுல அது மாதிரி ஆனந்தமா நான் இருப்பேன். ஆகையால் பரமேஸ்வரா என் மனசை உங்களை கொடுத்துடுறேன் அப்படின்னு இந்த மனசை பகவானுக்கு கொடுக்கறதா, பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான காணிக்கையாக ஒரு கிஃப்டாக மனசை சொன்னார். இது போன வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே சாமிப்பியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷணே சாலோக்கியம் சராச்சராத்மக தனு தியானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமிம் கிருதார்த்தோஸ்மியஹம். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு தத்துவங்களை சொல்றார். நாம் சாதாரணமாக சாஸ்திரங்கள்ல மனுஷனுக்கு முக்தின்னு ஒண்ணு இருக்க பத்தில, அந்த முக்திய நாலு விதமா சொல்லியிருக்கா. அது சாரூபியம்னு ஒண்ணு, சாமீபியம்னு ஒண்ணு, சாலோக்கியம்னு ஒண்ணு. கடைசியில் இருக்கிற முக்திக்கு சாயுஜ்ய முக்தின்னு பேரு. இந்த நாலு முக்தியும் பகவான தியானம் பண்ணினதுனால கடைச்செடுத்துங்கிற. கடைக்கும்னு சொல்லணுமா கடைச்செடுத்துன்னு சொல்லணுமா, அது ஒண்ணு. இந்த ஒரு ஸ்லோகத்துல எத்தனை சித்தாந்தம் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். சோ நாலு முக்திகளை சொல்லியிருக்கார், சாஸ்திரங்களை சொல்லியிருக்கா கூடியதான நாலு முக்தி, சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். அப்படி இந்த நாலு முக்திகள், இந்த நாலு முக்தியும் சொல்லிட்டு அது சித்தமத்ர பவதி. இந்த முக்திங்கிற கான்செப்ட் புதுசா வர வேண்டியதில்ல, நம்ம கிட்டயே இருக்கு. அதை நான் உணர்ந்தேன். சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், ஹே பரமேஸ்வரா நான் கிருதார்த்தமாகி விட்டேன் அப்படின்னு தன்னை சந்தோஷப்படுத்திக்கிற. அந்த பகவானை பூஜை பண்ற காலத்துல பகவத் ஸ்வரூபத்தினால எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சோபம் கிடைத்தது அப்படிங்கிற. இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன, முக்தி புதுசாக வரக்கூடியது இல்லை. எது புதுசாக வருதோ அது ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. ஜாதஸ்தேகி திருவோ மிருத்யுகோ திருவம் ஜென்ம மிருதாஸ்தேச. எது பிறந்ததோ அது ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான், அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க மறிக்காம இருக்கணுமையானால் பிறவி இல்லாத பார்த்துக்கிடும், அவ்வளவுதானே தவிர புதுசாக நான் பிறக்கிறேன் பிறந்த பிறகு மரணம் இல்லாம இருக்கணும் அது கொடுங்கன்னா முடியாது. ஏன்னா அது ஜெனரல் ரூல், ஒரு சரீரம்னு இருக்கமையானா அந்த சரீரம் ஒரு நாளைக்கு அது வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பிராணாயாமம் பண்றேன், பிரத்யாகாரம் பண்றேன், இவைகள்லாம் பண்றேன், சஜீவ சமாதியாகவே இருக்கேன், 400 வருஷம் இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லலாம். ராகவேந்திராதிகள்லாம் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டா பார்த்தீங்களா, இவைகள்லாம் பண்ணலாம். ஆனால் மரணமே இல்லாதான ஒரு நிறைய சாஸ்திரம் இடம் கொடுக்கல. இருந்தது ஏனால் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, அவாள்லாம், ராவணன், கும்பகர்ணன்லாம் இதுக்காக 10,000 கணக்கு வருஷம் தபஸ் பண்ணி விட்டுருக்கா. அவாள்லாம் உயிரோட இருந்தானே, நமக்கு இது என்ன ஆகும் பாருங்க. ஸோ விவகாரம் என்ன பண்ணி வச்சிருந்தார், பிறவின்னு ஒன்று வந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு மரணம். அப்ப இந்த முக்தியும் பிறந்ததே ஆனால் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதானே. அப்ப அந்த முக்திங்கிறது புதுசாக பிறக்கிறதாக ஒத்துக்கப்படாது. புதுசாக உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அது பிறந்ததுன்னா ஒரு நாளுக்கு அழிஞ்சு போயிடும். இப்ப முக்தி போச்சுன்னா மறுபடியும் இந்த சம்சாரத்துல வந்து இந்த தொல்லையில மாட்டி போயிடும். அப்ப என்ன பண்றது, என்ன சித்தம் கடைச்செடுத்துக்கிற. முக்தி எப்படி கடைச்சது, இப்பவே இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக அந்த சாயுஜ்யம்ங்கிற பதார்த்தத்தை சொல்றதுக்கு முன்னாலும் மூணு முக்தியை தனியா சொல்ற. இப்ப பகவான் அடையறதுக்கு நாம் என்னென்ன வழிகளை மேற்கொள்கிறோம் பார்க்கணும். ஒண்ணு கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம், அவளுக்கு விதிச்சதான ஒரு கர்மா இருக்கு பார்த்தேன், இன்னன்னாருக்கு கொடுத்ததான கர்மா, அப்படி சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம், இப்படி பல கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு க்ஷத்திரியனா இருந்தா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது, ஒரு வைசியனா இருந்தா பிசினஸ் பண்றது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வதர்மம் இருக்கு. அதே போல ஸ்திரீகளா இருக்கிறவளுக்கு ஒரு தர்மம், யதீஸ்வரா இருக்கிறவளுக்கு ஒரு தர்மம். யதீஸ்வரனா இருக்கப்போ நான் அக்னிஹோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கப்படாது, அது அவர் தர்மம் இல்லை. அவர் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 10,000 காயத்ரி இது ஓம்காரத்தை பண்ணணும். நாமெல்லாம் எப்படி காயத்ரி மந்திரத்தை பண்றோமோ அதே போல அவர் என்ன பண்ணணும், ஓம்காரத்தை சொல்றோம். அந்த ஓம்காரமானது ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை, எப்புன ரேத திரி மாத்திரேட ஓமி தேத்தேனைவ அஷ்டரேன பரம் புருடம வித்யாயிதா அப்படின்னு ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீட்ல ஓம் ஓம் ஓம்னு இல்ல, இப்படி திரிமாத்திரேன ஓமி தேத்தேன அஷ்டரேன ஓம் ஓம் இப்படி பண்ணணும். இது மாதிரி ஒரு 10,000 பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஏண்டா சந்தியாசம் வாங்கிட்டோம் ஆயிடும், ஏன் ஒரு நாள் சந்தோஷமா தான் இருக்கு சார், ஒரு 6 மாசம் அனுப்புறேன் என்ன இது ஒரே வம்பா இருக்கேன். அப்படி இல்லைன்னா வேதாந்த விசாரம் பண்ணுங்க, ஒண்ணு வேதாந்த விசாரம் பண்ணுங்க இல்லைன்னா இது பண்ணுங்க. ஏன்னா வேதாந்த விசாரம் பண்ணினதே பண்ணுவதே பகவானுக்கு பூஜை பண்றது, தங்க புஷ்பங்கள்னால பகவான பூஜை பண்ணும்படி அந்த சிவ தியானத்தை பண்றது, சிவஸ்வரூபத்தை நினைக்கிறது. அப்படி ரொம்ப விசேஷம் வேதாந்த சிரவணம். அதே மாதிரியே நம்ம நித்திய கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம், பின் நித்திய கர்மாக்கள்லயே ஒரு உபாசனை பண்ணிட்டு இருக்கா சில பேர், பகவான தியானம் பண்ணிட்டு மனசுலயே தியானம் பண்ணிக்கிறது, வேற எதையும் எண்ணம் இல்லாமல் கூடிய மட்டும் இதோ ஆகாரமும் தூக்கமும் இந்த சந்தர்ப்பம் தவிர மீதி சந்தர்ப்பத்துல பகவானையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறது, பகவானுக்கு தொண்டு பண்றது, எப்படி கோவில்ல போய் அதெல்லாம் சுத்தப்படுத்துறது, புஷ்பத்தை பிரித்து கொண்டு வந்து பகவானுக்கு கொடுக்கறது, மீதி வசதிகள்லாம் அங்க போய் சர்வ் பண்றது, இவைகள்லாம் இருக்க. இது ஒண்ணு. அதோட இல்லாம ஆக்சுவலா அந்த பகவானையே இதயத்துல தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மூணு, இந்த மூணுக்கும் சாஸ்திரங்கள்ல தனித்தனியாக பலன் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதை பண்ணினாலும் அது ஒரு பலம் உண்டு. எந்த செயல் பண்ணினாலும், நல்ல செயலோ கெட்ட செயலோ எது பண்ணினாலும் அதுக்கு தகுந்த பலம் உண்டு சாஸ்திரத்துல. நோன்னு யாருமே சொல்ல மாட்டான். இது சாதாரணமான ஒரு நியாயம். அது ஒரு செயலை பண்ணினா அதனுடைய பலத்தை அனுபவிச்சாக்கணும். எவரி ஆக்ஷன் அதுக்காக ரியாக்ஷன். இப்ப நான் பகவானை பூஜை பண்ணினேன், பகவானுக்காக ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்ணினோம். இந்த கர்மாக்களை பண்ணினோம், புண்ணியலோகம் கிடைக்கிறது. இந்த ஊர்ல இருக்கிறத விட அந்த ஊர்ல ரொம்ப சௌக்கியம். இந்த ஊர்ல ஒன்னா வெயில் கொட்டுறது இல்ல மழை கொட்டுறது, குளிரா இருக்க, அதோட எல்லாம் நமக்கு எது வேணும்னு நினைக்கிறோமோ எதுவும் நமக்கு தகராறு தான். எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு, எதையும் அடைய முடியல. மனுஷனுக்கு எது வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்க மாட்டேங்கிறது. இவைகளாம் அந்த ஊர்ல இல்ல. யாருக்கு எது எப்ப வேணும்னு நினைக்கிறாளோ அது அப்ப கிடைக்கிறது. ஏன்னா அங்கேதான் கல்ப வருஷம் காமதேனு ஸ்வர்காதி லோகத்துல இருக்குன்னு சொன்னேன்னு இல்லையோ. சோ அவ அங்கே இருந்துட்டே இருக்கலாம், எல்லா விதமான சுகங்களும் அடையலாம், அங்கே துன்பம் இல்லாதான ஒரு நிலையை அடையலாம். அதுக்கு என்ன பேரு? சாலோக்கியம்னு பேர். பகவான் எந்த லோகத்துல இருக்காரோ அந்த லோகத்திலேயே கைலாசத்திலயும் நமக்கு ஒரு இடம் உண்டு. இதெல்லாம் கர்மாக்களை பண்றதுனால ஏற்படக்கூடியதான ஒரு பலம்னு வச்சுப்போம். அந்த பகவத் லோகத்துக்கு போனோமேயானால் இந்த ஊர்ல நமக்கு இருக்கக்கூடியதான இது இல்ல அது இல்ல எனக்கூடியதான கஷ்டம் இல்லை. எது எப்ப உங்களுக்கு வேணும்னு நினைக்குமோ அது கிடைக்கும். அதோட மட்டுமல்ல உங்களுக்கும் கிடைக்கும், இன்னொருத்தருக்கும் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற அவருக்கும் எனக்கும் வேணும்னாக்க அவருக்கு கிடைக்கும். ரெண்டு தான் இருக்கு சார், உங்களுக்கு ஒன்று தான் கொடுக்கணும், இன்னொரு கொடுக்க முடியாதுன்னு இல்லை. அப்படி இருந்தால் தானே ப்ராப்ளம். எத்தனை பேர் இருந்தாலும் யாரும் எதை கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடியதான பதார்த்தம் அவளுக்கு வேண்டி இருக்கு. இது ஒரு உயர்ந்ததான ஒரு லோகம். ஆனால் இந்த லோகமாக அப்படி இருந்துட்டு போட்டோமே சார் அப்படின்னார். இருந்துட்டு போகலாம், சில துன்பங்கள் இருக்கு. இப்போ நம்மளுடைய வழக்கம் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நான் சௌக்கியமா இருக்கணும்னு மட்டும் நீங்க நினைச்சா ஓகே, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம ரொம்ப பேர் என்ன நினைக்கிறதுன்னா, எடுத்து நான் சௌக்கியமா இருக்கணும், எதிராக அழிஞ்சு போகணும். இது அங்கே நடக்காது. நீங்க சௌக்கியமா இருப்பீள், அவருக்கு வேணும்னா அவர் சௌக்கியமா இருக்கலாம். இன்னொருத்தர பத்தி நீங்க கேட்கப்படாது. இங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் மட்டும்தான் சௌக்கியமா இருக்கணும், மீதி பேர் எல்லாம் சௌக்கியமா இருக்கப்படாது அப்படின்னு தானே ரொம்ப பேர் நினைக்கிறேன். இந்த கிளாஸுக்கு வரவாழ சொல்லல. சாதாரணமா என்ன நினைச்சுட்டு இருக்கா லோகத்துல என்ன சார், நம்ம அவனை விட நன்னா இருக்கணும். இந்த அவனை விடன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்கள. அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னொருத்தரை குறைச்சும் நான் மேல வரணும்னு பாக்குறோம். இப்படி அந்த ஊர்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், காமதேனுட்ட போயிட்டு கல்ப வருஷத்தை கீழே போயிட்டு நான் சௌக்கியமா இருக்கணும், அவர் இந்தூர்ல இருந்து கீழே தள்ளி பண்ண அவர அப்படின்னு நினைச்சா, நீங்க சும்மா இருப்போம், நீங்க அங்கே போய் அவரை தள்ளிடணும்னு நினைக்கிறேன். கடைசியில யாரும் சொந்தலோகத்தில் இருக்க முடியாது. அதனால பகவான் என்ன பண்ணியிருக்கார், உமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைச்சுக்கணும், இன்னொருத்தரை பத்தி நீங்க அங்க நினைக்கப்படாது. பாத்துக்கல சார் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா இவனுக்கு இந்த பழைய பழக்கம் தான் இருக்கு, நான் தான் சௌக்கியமா இருக்கணும், இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கப்படாது. இது அங்க செல்லுமா? செல்லல. இன்னொன்னு, நம்ம அங்க இருக்கோம்னு சொல்றோம், எப்ப நமக்கு நோட்டீஸ் வரும்னு தெரியாது. வாடகை வீட்டுல இருக்கிறவா என்ன பண்ணுவா, இன்னைக்காவது கொடுத்துருக்காரால நீங்க காலி பண்ணுங்க எனக்கு வீடு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவாள், வேற வீடு தேடக்க வேண்டியதானே. அதே மாதிரிதான் சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு என்ன புண்ணியம் எது வரைக்கும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் சுவாமி நீங்க காலி பண்ணுங்க அப்படின்ட்டு வர அவ்வளவு. அதுக்கப்புறம் அப்பீல் பண்றதோ நான் போக மாட்டேன்னு சொல்றதுக்கா கேக் சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை. பாருங்க, இந்தூர் மாதிரி இல்லை, அங்கே ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு அடுத்த வாரம் நீங்க போகணும்னார் அவ்வளவுதான். அந்த அடுத்த வாரம் என்ன ஆகுனார், உடம்புல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடும், அங்கெல்லாம் சரீரம் எல்லாம் ஐஸ்னால சரிதான ஒரு சரீரம் கரைஞ்சி போயிட்டு நேரத்தில் விழுந்துருவாள், யாரும் பக்கத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எப்போ முடிவுங்கிறது தெரியாது மனுஷர்களுக்கு. அது என்னைக்கோ தான் சார் ஒரு 10,000 வருஷம் ஆனப்படத்தானே வரப்போறதுன்னு. இந்த 10,000 வருஷம் வெகு சீக்கிரமா ஆயிடுறது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆனந்தமா இருக்கும் பொழுது பொழுது போறதே தெரியல. இப்ப என்னாச்சு, சாலோக்கிய முக்தி கிடைச்சாலும் அங்கே நம்ம நிஜமா சௌக்கியமா இருந்தாலும் நமக்கு வேண்டியது எல்லாமும் கிடைத்த போதிலும் ஒரு நாளைக்கு அங்கிருந்து இறங்கி வரணும்னு ஒரு விவகாரம் நிச்சயமா இருக்கும் பொழுது அது என்னைக்கும் நமக்கு தெரியாத பொழுது அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கல. இது ஒரு முக்தி. இந்த சாலோக்கியமா மட்டும் இருந்தா போறா சார், நம்ம சாமீபியமா இருக்கிறோம். சாமீபியம்னு என்ன, பகவானுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது, சமீபத்துல இருக்கு. பகவான் சமீபத்துல இருந்தா சில அட்வான்டேஜஸ் உண்டு. என்னன்னா மற்றவர்களுக்கு இல்லாத வசதிகளை பகவான் எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கலாம். பிரசாதங்கள்ல முதல்ல நமக்கு வரும், பின்னால் மற்றவர்களுக்கு போகும், இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதோட மட்டும் இல்ல, ஒரு சந்தோஷம் மற்றவர்களுக்கு இல்லாது எனக்கு இருக்கு, இது மட்டும் கடைசி வரைக்கும் போகாது. ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எல்லோருக்கும் வரட்டும்ங்கிற எண்ணம் வேணும்னு சாஸ்திரம் சொல்றது. நமக்கு எப்ப எதை பிரார்த்தனை பண்ணினாலும் நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணோம், சர்வேஜனா சுகினோபவந்தி, எல்லோரும் சௌக்கியமா இருக்கட்டும். எல்லோரும் சௌக்கியமா இருந்ததுனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா லோகத்துல என்ன ஜனங்கள் நினைக்கிற, அவனை விட நான் தான் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இவாளுக்கு இருக்கு. இந்த அந்த லோகத்துக்கு போனாலும் பகவானுக்கு சமீபத்தில் நம்ம இருக்கணும், முதல்ல அவர் பார்க்கணும். இது ஒண்ணு சாமீபியம். இது என்ன, அந்த லோகத்துக்கு போனா ஒரு நாள் இறங்கி வர வேண்டியதுதான். எல்லாருக்கும் மூணு முக்திக்கும் அது காமன். அதுக்கப்புறம் என்ன சாரூபியம், பகவத் லோகத்துல இருந்துருக்கோம், வேண்டியதான் இருக்கு, ஆனா பகவான் மாதிரி உருவம் நமக்கு இல்லை. இந்த சாரூபிய முக்தி பண்ற வாழ்க்கை இருக்க பார்த்தால பகவானுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை அட்வான்டேஜஸ் அத்தனை பெனிஃபிட்ஸ், அதோட மட்டும் இல்ல அவருக்கு என்ன உருவம் இருக்கோ அந்த உருவமும் உங்களுக்கே உண்டு, வேணும்னா எடுத்துக்கலாம். சாந்தோக்கியோபனிஷத்து பிதர்லோக காமம் பவதே சத்ய ஸ்ரீபிதர சமுத்திட்டந்தே அப்படின்னு, எதது நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த உருவத்தை அப்ப எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. அப்ப பகவானுக்கு எந்த ரூபம் இருக்கோ அந்த ரூபமும் நீங்க அனுபவிக்கலாம். இந்த மூணு முக்தியும் நிஜமா முக்தியான்னு கேட்டேன். இது என்னன்னா ஏதோ இந்தூர் மாதிரி அங்க இருக்கும், சொகுசா இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா என்னைக்காவது திரும்பி இந்த ஊருக்கு வரணும்னா என்ன அணிஞ்ச லாபம் பாருங்க, மறுபடியும் இந்த லோகத்துல விழுந்துருவேள், இந்த லோகத்துல எங்கேயாவது பறக்கணும், மறுபடியும் இதே கவலையை அனுபவிக்கணும், மறுபடியும் புண்ணிய கர்ம பண்ணி அதுக்கப்புறம் மேல் லோகத்துக்கு போகணும்னா மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் இறங்கி வரும். இப்ப மேலையும் கீழே இறங்கி இருந்தா என்ன சார் லாபம். அதுக்காக என்ன, சாயுஜ்யம் பகவானோட ஒன்னா போயிடுறது, சயுக் பாவம், இதான் அத்வைத்தத்துல சொல்லக்கூடியதான முக்தி. பகவானாவே ஆயிட்டேன், பகவான் வேற நீங்க வேற இல்லை, பகவானாவே ஆயிட்டேள், அவரோட ஒன்னா கலந்து விட்டேள். இப்படி பகவானோட ஒன்னா கலந்து போனா திரும்பி இறங்கி வர்றதுங்கிறது கிடையாது. இந்த முக்தியைத்தான் நம்ம முக்தின்னு சொல்றோம். அந்த முக்தி அந்த லோகத்துக்கு போய் அடைஞ்சா கிரம முக்தி, இங்கேயே அடைஞ்சோன்னா ஜீவன் முக்தி, இங்கே அடைஞ்சல சத்தியோ முக்தி. அந்த லோகத்துக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் அடைஞ்சலையானால் அது கிரம முக்தி. இந்த ஜீவன் முக்தி சத்தியோ முக்தின்னு சொல்ற பார்த்தீங்களா, இங்கேயே இந்த உடல்ல இருக்கும் பொழுதே இந்த ஊர்லயே இதை அடையலாம். சாயுஜ்யம்னு பேர். குளத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடவழி இருக்கு, குடம் உடைச்சா அந்த இடவழி என்ன ஆயிடுது, வெளியில இருக்கிற ஆகாசத்தோட ஒன்னா போயிடுது. அதே போலயே இந்த சரீரத்துக்குள்ள ஒரு மனசு இருக்கு, அந்த மனசை உடைச்சப்பட்டோமே ஆனால் எப்படி உடைக்கிறதுன்னு, எதனை உரலை வச்சு ஒரு உலகையில அடிச்சா போகுமா, கிடையாது. அது வந்து அறிவாலதான், சிவபக்தியினால சிவஞானம் வரும், அந்த சிவஞானத்தினாலதான் அது போகும். அப்ப அந்த ஞானத்தை வரவச்சோம்னா பித்யதே ஹ்ருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு எல்லா கர்மாக்களும் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த முக்தியான சாயுஜ்ய முக்தியானது வந்துருது என்றால் மறுபடியும் எங்கேயும் பிறக்க வேண்டியதில்லை. இவர் என்ன சொல்றார், எனக்கு இந்த மூணு முக்தியும் இப்பவே வந்தாச்சு, நாலாவது முக்தியும் வந்தாச்சுங்கிறார். எப்படி சாலோக்கியம் சராச்சராத்மகதனு தியானே பவானி பதே. இந்த சாலோக்கிய முக்தி பாருங்க, சராச்சராத்மகதனு தியானே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் தாங்கள் தான். சரமாகவும் அசரமாகவும் அசையிற பொருளாகவும் அசையாத பொருளாகவும் இருக்கக்கூடியது எல்லாமே பரமாத்மா தான் என்று நான் தியானம் பண்றேன். சராச்சராத்மகத்தனும் தியானே பவானி பதே. என்ன உங்களை சொல்லும் பொழுது எப்படி விஸ்வரூபாஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா, விஸ்வரூபா உலகமே வடிவமாக இருக்காய், அப்படி இருக்கக்கூடியதான அம்பாளுடைய அசகரம். எங்கும் இருக்கக்கூடியதான எல்லாமா இருக்கக்கூடியதான தாங்களை தியானம் பண்ணினேன். கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, நாம என்ன நினைக்கிறோம், நான் வேற இது வேறங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கு. சேர் இருக்க, சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், சேர் என்னை விட வேறாவது, அதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உட்கொள்ளக்கூடியதான அன்னமானது என்னை விட வேறானது, அதை நான் சாப்பிடுகிறேன். நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயல்லையும் எப்படி இருக்கு, என்னை விட வேறு, என்னை விட வேறுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. இன்னொருக்கார் அவளுக்கு நம்ம ஏதோ தானம் பண்ணுவோம், இப்படி இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காருங்கிற எண்ணம் இருக்கா, சிவன் எங்க இருக்கான்னு கேட்கப்படாது. அந்த பகிஷ்ட தத் சர்வம் சபாஹ்யாபியந்தரோக்கியஜா, உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் நடுவிலும் அவர் தான் இருக்கார். இது உயர்ந்ததான ஒரு தியானம். அவர் இல்லாத இடம் இல்லை. தூணுலையும் இருக்கார், திருமலையும் இருக்கார்னு சொல்லிட்டு இருக்கும், அவ்வளவுதான். இந்த தூணுன்னு பிறகு இதுங்கிறது அப்படி சொல்லப்படாது, எல்லாமே சிவன் தான். இப்படி கொஞ்சமாக நினைச்சு பார்த்தேடா, சர்வமும் பகவத் ஸ்வரூபம், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாமே பகவான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பார்த்தேடா. அந்த நினைப்பை என்ன பண்றதுன்னு சாலோக்கியம் சராச்சராத்மகத்தரு தியானே பவானி பதே. இந்த ஒரு நினைப்பை தான் உங்களுக்கு சாலோக்கியத்தை கொடுக்கிறது. சரி, சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. அதே போல சாமீபியம் பகவானுக்கு ரொம்ப கிட்ட அடையக்கூடியதான ஒரு புண்ணியம் நமக்கு எதில் அதை வர தெரியுமோன்னா, சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தா இருக்காளே அவளோடு சேர்ந்து இருக்கிறது, இதான் சத்சங்கம், சிவனடியார்களுடைய ஒரு சங்கம். கிடைக்குமா? ரொம்ப கஷ்டம். உலகத்துல எங்கே பார்த்தாலும் பகவானை வையிறவாளும் கெட்ட காரியம் பண்றவாள் தான் இருக்கு. எப்பொழுதும் மனசுல கொடூரமான எண்ணங்கள் இருக்கிறவா தான் காணப்படுகிறார். ஆனா சிவபக்தி இருந்து எல்லாம் சிவனும் என்று நினைச்சு பகவானையே தியானம் பண்ணிட்டு லோகத்துல நாலு பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான மனிதர்களை பார்ப்பிடாதீங்க, பார்க்கறது ரொம்ப அரிது. அப்படி பார்க்கிறதா இருந்தாலும் அவ உங்களோட பேசுறதில்ல, எப்பொழுதும் பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அவ பிஸியா இருந்துட்டு இருக்கா, நம்மளோட சேர மாட்டேங்கிறா. ஆனா அப்படி கிடைச்சதுன்னா என்னன்னு அதுக்கு என்ன பலன் தெரியுமோ, நான் மகான்களுடைய சேர்க்கை, சிவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு சேர்க்கை. அவளோட கூட இருந்தா போறோம், அவளோட ஒரு ரெண்டு வார்த்தை சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டா போறோம். இது என்ன பண்றதுன்னு, இது நமக்கு அமிச்சமான ஒரு புண்ணியத்தை கொடுக்கிறது. அந்த புண்ணியத்தினுடைய பலமாக பகவான் சிவனுடைய சமீபத்துக்கு நம்ம போறோம். சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தி இருக்கே அந்த சிவபக்திய துரியாள், சிவபக்தாகிரேசராள், எல்லோரும் தான் சிவபக்தாள். சிவசிவான் போறோம், பரமேஸ்வரன் போறோம், ஒரு திருநீர் அணையறோம், அதோட போயிடுது. நமக்கு இனிமே சம்சாரத்துல வேற காரியக்கிரம் உங்களுக்கு. அப்படி இல்லை, நீங்க எந்த செயல் பண்ணினாலும் எப்பொழுதும் உங்களுடைய பரமேஸ்வரனுடைய பக்தியே உங்க மனசுல அப்பப்ப பரமேஸ்வரன் தோணிக்கொண்டே இருக்காரு பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவாள், ஏதோ காலமே போனேன் சார், பகவான் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டா நம்ம காரியங்கள் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லையா.